بسم الله الرحمن الرحيم.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஸ்மானு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய போக்கு எவ்வளவு ஆபத்தானது. அதன் எதிர்விளைவு குர்ஆனையே நிராகரிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்களை கொண்டு சென்றோம் என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த சிந்தனை போக்கு கடந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா வழிகட்ட அமைப்புகளிடத்திலும் இருந்திருக்கிறது. ஹவாரிஜிகளும் இந்த சிந்தனை போக்கிலே செயல்பட்டார்கள். அவர்கள் ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்வார்கள், எடுத்துக்கொண்டு அந்த கொள்கைக்கு மாற்றமான ஹதீஸ்களை நிராகரிப்பார்கள். நிராகரிக்கும் போது ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை அதுக்கு சப்போர்ட்டாக எடுத்துக் கொள்வார்கள். பாமர மக்களை பொறுத்தளவில் ஆதாரங்களை விட வாதங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த வாதங்கள் அவர்களுடைய மூளைக்கு சரியாக பட்டுவிட்டால் அதை நம்பிக்கொண்டு போவார்கள். இந்த வழிமுறையை தான் கடந்த காலத்திலிருந்து நவீன காலம் வரைக்கும் எல்லா வழிகட்டு அமைப்புகளும் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக, காதியானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அவர்கள் இந்த கொள்கையை மக்களிடத்தில் சொல்வதற்கு முன்னால் சில வாதங்களை முன்வைப்பார்கள். உதாரணமாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறந்த நபியா, முகமது நபி சிறந்த நபியா என்று கேட்பார்கள். கேட்டால் எந்த பாமர முஸ்லீமும் முகமது நபி தான் சிறந்த நபி என்று சொல்வான். அடுத்து கேட்பார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்களா மௌத்தா போயிட்டாங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்காங்களா மௌத்தா போயிட்டாங்களா என்று கேட்கிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க என்று சொல்லுவாங்க. இப்ப அவங்க கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நபி, ஈசா அலைஹி ஸலாத்தை விட உயர்ந்தவர், அப்படி இருக்கும்போது ஈசா அலைஹி ஸலாம் உயிரோடு இருக்கிறார், ரசூல்லா மௌத்து நீங்க எப்படி சொல்றீங்க? ரசூல்லாவே மௌத்தாக இருக்கும்போது ஈசா அலைஹி ஸலாம் எப்படி உசுரோட இருப்பாங்க? இப்ப இது சில நேரம் பாமர மனுஷனுக்கு சரிதானே, ரசூல்லாவே மௌத்தா போயிட்டாங்க, இப்ப ஈசா அலைஹி ஸலாம் எப்படி மௌத் இல்லாம இருப்பாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல கிறிஸ்தவர்கள் பிரார்த்திக்கிறாங்க, அதை நம்ம சரின்னு சொல்ற மாதிரி ஆகுமா இல்லையா? அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கிறாங்க, அது சரின்னு சொல்ல வேண்டி வருமா இல்லையா? இப்படி கேட்கும் போது பாமர மனுஷனுக்கு அதுவும் ஒரு சரிதானே, நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகிடுமே, அவனும் ஜீசஸ் லீவிங்னு சொல்லி இயேசு ஜீவிக்கிறார்ன்னு சொல்லி கூட்டமெல்லாம் நடத்திட்டு போறான், அதுக்கு மாதிரி இதுவும் ஆகிடுமே என்று சொல்லி ஒரு சிந்தனை வரும். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க என்று கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துல இருக்கிறாங்க. சரி, வானத்துல மேல ரொக்கெட்ல போறவங்கலாம் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஆக்சிஜன் எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் வச்சுக்குவாங்க, அதுக்கேற்ற முன்னேற்பாடுகள் செஞ்சுக்குவாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துல ஆக்சிஜன் இல்லாம எப்படி இருப்பாங்க? அவங்க அங்க எப்படி என்ன சாப்பிடுறாங்க? அவங்க அங்க எப்படி இருக்கிறாங்க? இப்படி கேட்கும் போது இவனுக்கு இந்த கேள்வி சில நேரம் விஞ்ஞான பூர்வமா தெரியும், அறிவு பூர்வமா சிந்திக்கிறாங்களே. ஆனா இது முட்டாள்தனமானது. அல்லாஹ் தாலாவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆக்சிஜன் இல்லாமலே அங்க வாழ வைக்க முடியும். ஆக்சிஜன் தேவைன்னு சொன்னா அங்க ஆக்சிஜன் அல்லாஹ்வுக்கு கொடுக்க முடியும். அப்ப அல்லாஹ்வை பத்திய சரியான நம்பிக்கை இல்லாம ஒரு பாமர மனுஷன் இதெல்லாம் போகும்போது, சரி நான் இவங்க சொல்றத பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உசுரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று வார நேரம் சில குர்ஆன் வசனங்கள் அதுக்கு சப்போர்ட்டா கொண்டு வருவாங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்டா, இவங்க தங்க மூளையை வச்சு சொல்லல, குர்ஆனை வச்சுதான் சொல்லி இருக்கிறாங்க, அப்ப நம்ம குர்ஆனை தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மனநிலை வரும். வடிவேலர்கள் கடந்த காலத்திலிருந்து இந்த பிரச்சனையை தான் செய்திருக்கிறார்கள். ஹவாரிஜிகளுக்கு ஒரு கொள்கை இருந்தது, பெரும்பாவம் செய்யக்கூடிய எல்லாருமே நரகம் போவாங்க, காபிர்கள் நரகம் போவாங்க, நரகம் போட திரும்பி வெளியே வரமாட்டாங்க, நிரந்தரமா நரகத்தில் இருப்பாங்க. இது ஹவாரிஜிகளுடைய ஒரு கொள்கை. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். ஒருவர் அறிவிக்கிறாரு, நான் ஹவாரிஜி கொள்கையில ஈர்க்கப்பட்டிருந்தேன், எனக்கு அந்த ஹவாரிஜி கொள்கை சரியா பட்டுச்சு. நாங்கள் சில இளைஞர்கள் ஹவாரிஜி கொள்கையை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க ஹஜ்ஜிக்கு போனோம், ஹஜ்ஜி முடிச்சு வந்து நாங்க ஹமாலுக்கு போகவே எங்க ஊர்ல பப்ளிக்கா சொல்ற ஐடியாவில நாங்க போனோம். நாங்க மதீனாவை கடந்து போகிற போது மதீனாவில் ஜாமீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ஹதீஸ் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சஹாபி. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹதீஸ் மஜ்லிஸ்ல போய் இருக்கிறாங்க. ஜாமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்னைக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, யாருடைய உள்ளத்தில் அனுமலவாவது ஈமான் இருக்குதோ, சிறுக்கு கலக்காம இருக்குதோ, அவர்கள் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் போவாங்க. அவங்களோட பாவங்களுக்குரிய நரகத்தை அனுபவிச்சாங்கன்னா நரகத்திலிருந்து மீண்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க என்ற சம்பந்தமான ஹதீஸ்களை தான் அன்னைக்கு ஜாபீர் ரலி இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவர் இருந்து கேட்கிறாரு, யசீன் உல் ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இவர் இருந்து கேட்கிறாரு, யா சாஹிப ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழரே, நீங்க என்ன ஹதீஸ் சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னா, மூமின்களுடைய துஆவை பத்தி சொல்ற போது, இன்னக மன் அதுஹல்தஹு ஃபக்கத் அஹ்ஸைதஹு, யா அல்லாஹ், நீ நரகத்தில் யாரை நுழைவித்தாயோ அவர்களை கேவலப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க என்னன்னா, நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அவங்க திரும்ப சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்றீங்க, அப்ப கேவலப்படுத்தலையே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னா, குல்லமா அனாது ஐ யஃப்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா, நரகத்திலிருந்து அவங்க வெளியே வரதுக்கு ட்ரை பண்ற நேரம் எல்லாம், முயற்சிக்கிற நேரம் எல்லாம் மீண்டும் நரகத்துல தூக்கி போடப்படுவாங்க என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. நீங்க என்ன அல்லாவே எடுத்து சொர்க்கத்துல போடுவான்னு சொல்றீங்களே, இது மரணா இருக்குது என்று சொல்லி அந்த யசீத் உல் ஃபக்கீர் என்றவர் எழுதி கேட்கிறார். அப்ப ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள், நீங்க குர்ஆனை படிச்சிருக்கீங்களா? குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காம மஹ்மூத் என்ற ஒரு அந்தஸ்து இருக்குது என்று சொல்லப்படுது, அதை படிச்சிருக்கீங்களா? அந்த மக்காமு மஹ்மூத் என்ற அந்தஸ்தின் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசின் காரணமாக நிறைய பேர் சொர்க்கத்திலிருந்து எடுத்து நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க என்ற செய்தியெல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த யசீத் உல் ஃபக்கீருக்கு ஒரு சிந்தனை வருகிறது, இவர் ரசூலோட தோழர், இவர் மதீனாவில் வச்சு ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவர் ரசூலோட பேர்ல பொய் சொல்ல மாட்டார், மஸ்ஜித் நபவியில வச்சு ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு, எனவே அல்லாஹ்வுடைய ரசூலின் தோழராகிய இவர் பொய் சொல்ல மாட்டாரு, அப்ப நாங்கதான் இந்த குர்ஆன் வசனத்தை தப்பா விளங்கியிருப்போம் என்று அந்த கொள்கையிலிருந்து கலனிட்டாங்க. அந்த குரூப்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் ஹவாரிஜி கொள்கையில் இருந்தார் என்று அவர் அறிவிக்கிறார். இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல பதிவாயிருக்கும். அப்ப ஹவாரிஜர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டாங்க, அதாவது பெரும்பாலும் செய்தவர் நரகத்துக்கு போன நிரந்தரமா நரகத்தில் இருப்பாங்க, அதுக்கு முரம்பரண ஹதீஸ் எல்லாம் நிராகரிச்சாங்க, அதுக்கு இந்த மாதிரி வசனங்களை ஆதாரமா எடுத்துக்கொண்டாங்க. இந்த வசனத்துல அல்லா என்ன சொல்றான், நரகத்திலிருந்து அவங்க வெளியேறி வர ட்ரை பண்ணா திரும்பி நரகத்துல போடப்படுவாங்கன்னு அல்லா சொல்றானே தவிர, அல்லா எடுத்து போட மாட்டான்னு சொல்லல. அவங்களா ட்ரை பண்ணி வெளியே வர பார்த்தாங்கன்னா வேலை இல்லாது, அல்லா நாடுனா எடுத்து போடலாமா இல்லையா, அவட பாவம் நீங்கிறதுக்கு போறோம், அதாவது அல்லா மன்னிச்சு போட்டு போடலாமா இல்லையா, அதுக்கு இது முரணா இல்ல. அப்ப இவங்க குர்ஆன் சொன்னாலும் உண்மையில குர்ஆன் அல்ல, இவங்க மனசாட்சிக்கு முரணாக அந்த ஹதீஸ் இருக்குது என்பதனால இவங்க ரப்பான போகக்கூடியவங்க, ஹபாரிஜியோட பொறுத்தளவுல ரப்பான போகக்கூடியவங்க, பாவம் கொஞ்சம் நல்லதுதான் இருப்பாங்க சொல்லி அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க. குர்ஆன் அவங்களோட விளக்கத்துக்கு ஏற்ப வளைச்சிட்டு, நீங்க சொல்ற ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது, எனவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை சொன்னாங்க. இதே போன்று சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, நாங்க ரமலான் காலத்துல எங்களுக்கு மாதத்திற்கு ஏற்பட்டா நோம்ப விடுறோம், விட்டுட்டு கலா செய்யறோம், தொழுகை விடுறோம், விட்டுட்டு கலா செய்யறது இல்ல, ஏன் அப்படி செய்யறது இல்ல? இந்த கேள்வியை கேட்டவனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நீ என்ன ஹவாரிஜி போக முடியாதுன்னு கேட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், இல்ல இல்ல நான் இல்ல விளக்கத்துக்காக கேட்கிறேன்னு சொல்றாங்க. ஹவாரிஜிகள் இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது ஹவாரிஜிகள் ஒரு வாதம் வச்சிருக்கிறாங்க, தொழுதல் சிறந்ததா நோன்பு சிறந்ததா, எது முக்கியமான அமல்? இந்த கேள்விக்கு எல்லாருமே நம்ம தொழுகையத்தான் முன்னிலைப்படுத்துவோம், இஸ்லாமும் தொழுகையத்தான் முன்னிலைப்படுத்திக்கும், அதுக்கப்புறம்தான் நோன்பு. அப்ப மாதத்தீட்டுடைய பெண் நோன்ப விட்டா கலா செய்யணும், தொழுகை விட்டா கலா செய்ய தேவையான எப்படி சொல்றது, தொழுகைதான் நோன்பு விட முக்கியமானது என்கிற அடிப்படையில நோன்பு கழுதா செய்யற மாதிரி தொழுகையும் கலா செய்யணும்னு ஹவாரிஜிகள் சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப அங்க அவனுக்கு ஹதீஸ் முக்கியமா படல, அவன மூளை முக்கியமா படிக்கும், ஒப்பிட்டு பார்த்தாங்க நோன்பு சிறந்தது, நோம்ப விட தொழுகை சிறந்தது, தொழுகையை கலாச்சியம் நோம்ப கலாச்சியம்னு சொன்னா அதை விட கட்டாயமாக தொழுகையும் கலாச்சியணும் என்று ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அப்ப இந்த அடிப்படையில் அந்த பெண் கேள்வி கேட்டோடனே ஆயிஷா நாய் கேட்டாங்க, நீ என்ன ஹவாரிஜி போக முடியாதுன்னு கேட்டாங்க, இல்லன்னு சொன்னே ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலோட காலத்துல நாங்களும் போக முடியாது, ரசூலோட காலத்துல எங்களுக்கும் ஹைட் வரத்தான் செய்தது, மாதத்தீட்டு வரத்தான் செய்தது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எங்களுக்கு நோம்ப கலாச்சாரம், தொழுகை கலாச்சாரம் சொல்லல, சொல்றதை அப்படியே பின்பற்றிட்டு போங்க. இதுல வந்து நீங்க உங்களோட மூளையை நுழைஞ்சி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அவங்க அறிவுக்கு முரண்படுது என்ற அடிப்படையில புதிய சில சட்டங்களை சொல்லி அந்த சட்டத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. இதே போல ஷியாக்கள் ஏராளமான ஹதீஸ்களை நிராகரிச்சாங்க. எங்கெங்கயாவது ஒரு ஹதீஸ் நிராகரிக்கிறது குர்ஆன் வந்து டச் பண்ணிக்குவாங்க. உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா பண்ணதுக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி சொத்துல பங்கு கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஹைபர் போர்ல ரசூலுல்லாஹிக்கு ஒரு பங்கு கிடைச்சிட்டு பதக் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல தனக்கு வர வேண்டிய பங்கு ஆயிஷா பாத்திமா நாயகி கேட்டாங்க. அப்ப ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க நபிமார்கள், நபிமார்களின் சொத்துக்கள் வாரிசுகளாக வாரிசு சொத்துக்கு போகாது. மா தலக்கனாகும் சதக்கா, நாங்க எதையாவது விட்டுட்டு மௌத்தா போனா அது சதக்கா தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூபக்கர் எல்லாம் அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ் உமர் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்கிறதுக்கு அலிலில் அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, அப்பாஸ் அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, பலரும் அறிவிச்சிருக்காங்க. ஷியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க அபூபக்கர் இல்லாம டெமேட் பண்ணணும், அவங்க அபூபக்கர் எல்லாம் பிடிக்காது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அபூபக்கர் இல்லாமல் பாத்திமா நாயக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காம தடுக்கிறதுக்காக இந்த ஹதீஸை இட்டு கட்டினார், வேணும்னு பொய்யாக இட்டு கட்டினார். அதுக்கு அவங்க சொன்ன ஆதாரம் என்ன, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், வரித சுலைமான் தாவூத, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூதுக்கு வாரிசாக வந்தார் என்று குர்ஆன்ல வருது. அதே போல குர்ஆன்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, யரிதுனி வ யரிது மின் ஆல யாக்கூப், யா அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ளையத்தா, அந்த புள்ளை எனக்கும் யாக்கூபுடைய சந்ததிகளுக்கும் வாரிசாக வரணும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க. இது 19வது அத்தியாயத்திலே 6வது வசனமா இடம்பெற்றது. அப்ப இந்த வசனங்கள் எடுத்துக்காட்டி சொன்னாங்க, தாவூது நபிக்கு சுலைமான் நபி வாரிசா வந்திருக்கிறாரு, அவர் நபி தானே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு வாரிசத்தா, எனக்கும் எனது யாக்கூப் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு வாரிசத்தா, அந்த வாரிசு எனக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிக்கும் வாரிசாக சொத்துக்கு பங்கு பெறுறவரா வரணும், அவங்க அர்த்தம் செஞ்சாங்க பங்கு பெறுறவரா வரணும் என்று அவங்க துவா கேட்டுக்கிறாங்க. அப்ப நபிமார்களுடைய சொத்துக்கு வாரிசு கிடையாதுன்னு சொன்னா தாவூது நபிக்கு எப்படி சுலைமான் வாரிசானாரு? அப்ப சுலை அதாவது அபூபக்கர் அவங்க சொன்ன இந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே இது அபூபக்கர் தானாக இட்டு கட்டிருக்கிறாரு, பாத்திமா நாயை பழிவாங்கிறதுக்காக சொன்ன செய்தி இது என்று சொன்னாங்க. உண்மையிலே சுலைமான் தாவூதுக்கு வாரிசானார் என்பது தாவூத் அலை சலாத்திய சொத்துக்கு வாரிசானார் என்பது கிடையாது. தாவூத் அலை சலாத்துக்கு பிறகு அந்த மக்களை வழி நடத்தக்கூடிய நபித்துவத்துக்கு வாரிசான அவர், இலுமுக்கு வாரிசாகலாம் என்றது ஹதீஸ்ல வருது, சொத்து பங்கு அதாவது பங்காளியாக வரலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்களே, எனக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாரிசா வரும்னு சொல்லி ஏண்ட புள்ள யாக்கூப் அதாவது ஏண்ட நாலஞ்சு தலைமுறைக்கு முந்தைய வாப்பாவுக்கு சொத்துல பங்குகளா வராது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாரிசா வரும்னு சொன்னதுண்டா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க, அந்த பரம்பரையில நபித்துவம் வந்தது, எனக்கு ஒரு புள்ளையத்தா, அந்த புள்ளையும் நபியாக இருந்து மக்களை வழி நடத்தணும் என்றுதான் அவங்க துவா கேட்டாங்க. சொத்துக்கு பங்காளா கேட்கலாம், சொத்துக்கு பங்காவா இருந்தா சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல புள்ள சக்கரியாவுடைய சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து சொத்துக்கு தான் பங்காளியா இருப்பாரே தவிர யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சொத்துக்கு பங்காளியா வரையலாது. அப்ப இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்ற வேற விஷயம், அதாவது அபூபக்கர் அவங்க சொன்னது சொத்து விஷயத்தை, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அபூபக்கர் அவங்க டெமேட் பண்ணணும்னு அவங்களோட நோக்கம், பாத்திமா நாயக்கு அநியாயம் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க அவங்க நோக்கம், அதுக்கு சாதகமாக இந்த குர்ஆன் வசனம் எடுத்து குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அப்ப இதை ஹதீஸா இருக்கிறாரு, பொய்யத்தான் இவர் சொல்லியிருப்பாரு என்று அபூபக்கர் அவங்க மேல அவங்க சொன்னாங்க. இப்படி வரலாறு நடிகரம் மூத்த சிலாக்கள் போன்ற வழிகேடர்கள் பல்வேறுபட்ட ஹதீஸ்களை இது போன்ற காரணங்களை சொல்லி நிராகரிச்சிருப்பதை நாங்க பார்க்கலாம். இந்த போக்கு எவ்வளவு ஆபத்தானது, இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, இதனால குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல நாங்கள் ஹதீஸ், அதாவது நம்ம பிராக்டிக்கலா மறுக்கப்படக்கூடிய ஹதீஸ்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பார்த்தால்தான் இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு ஹதீஸ உதாரணத்துக்காக நாங்கள் பார்ப்போம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குல் மௌத் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் இன்னைக்கு நிராகரிக்கப்படுகிறது, இன்னைக்கு மட்டும் நிராகரிக்கப்படல, இதுக்கு முன்னால வந்த பல வழிகளும் இந்த ஹதீஸ்களாக அறிஞ்சிருக்கிறாங்க. அந்தந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் அவங்களை கண்டிச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நேற்று சொன்ன முகமது அல் கசாலி என்கிற அதாவது இஹ்வானிய அறிஞரும் இந்த ஹதீஸ் அவருடைய நூல்ல நிராகரித்து கிண்டல் பண்ணி பேசிருக்கக்கூடிய செய்திகள் நாங்க பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்த மனித ரூபத்தில் அனுப்புறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மலக்குல் மௌத்துக்கு அறையிறாங்க. அரைஞ்சு அவங்க கண் வெளியில பிரிந்துற அளவுக்கு வந்துடுது. மலக்குல் மௌத்து அல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, யா அல்லாஹ், மரணத்தை விரும்பாத ஒரு ஆள்கிட்ட நீ என்னை அனுப்பியிருக்கிறாய் என்று சொல்றாங்க. அப்ப மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் போய் சொல்றான், நீ மீண்டும் மூசாட்ட போய் அவர்கள கையை கொண்டு போய் ஒரு எரும மாட்டுல வைக்க சொல்லுங்க. அப்படி வச்சா அந்த கைக்குள்ள எவ்வளவு மசுறு எவ்வளவு முடி ஆகப்படுவதோ அவ்வளவு முடியின் அளவுக்கு உரோமங்களின் அளவுக்கு அவருக்கு ஆயுள் கொடுக்கப்படுறதாக சொல்லுங்க. ஒரு ஒரு உயிருக்கு ஒரு அதாவது ஒரு ரோமத்துக்கு ஒரு வருஷம் என்கிற அளவுல அவ்வளவுக்கு ஆயுள் கொடுக்கப்படுறதா சொல்லுங்க என்று சொன்ன மலக்குல் மௌத்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த செய்தி சொல்றாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாருல அதுக்கு பிறகு என்ன, சரி அப்படி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட 1000 முடின்னு வைங்களேன், 1000 வருஷம் என்ன நீ வாழ வைப்பாய், அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு மௌத்து தான் என்ன அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதுக்கு பிறகு மௌத்துன்னா நான் மௌத்துக்கு போவே தயார், ஆனால் பைத்துல் முகத்தஸுக்கு கல்லறிஞ்சா பைத்துல் முகத்தஸ் போய் விடக்கூடிய அளவு தூரத்துல என்ன நீ மௌத்தாக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி சொல்றாங்க, நான் இப்போது பலஸ்தீனத்துல பைத்துல் முகத்தஸ்ல இருந்தால் செம்மன் குண்டிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அடக்கப்பட்ட அந்த இடத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்கள பதிவாகிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த ஹதீஸ் பல வாதங்களை முன்வைத்து மறுக்கப்படுது. இது மறுக்கப்பட்ட ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில நீங்க பாக்குறதா இருந்தா 1339 ஹதீஸாக நாங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அடிப்படையில 4-5 வாதங்கள் வைத்து மறுக்கப்படுது. முதலாவது வாதம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஒரு மனிதனுக்கு ரூஹு கைப்பற்றுகிற டைம் வந்துட்டா, மௌத்துடைய டைம் வந்துட்டா, முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல மலக்கு மௌத்து வந்து ரிப்பீட் எல்லாம் போயிட்டு வேற கால அவகாசம் கொடுத்ததாக செய்தி சொல்லுது. எனவே இது முரணாக இருக்குது. ரெண்டாவது, மலக்கு மார்களுக்கு அல்லா என்ன சொன்னாலும் அதை தான் அவங்க செய்வாங்க. இங்க மலக்கு வந்து அவங்க வேலையை செய்யாம தோல்வியோட போயிட்டு இருக்கிறாரு, மலக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு என்கிற கருத்தை இந்த ஹதீஸ் தருது. மூன்றாவது, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை சிறப்பித்து பேசக்கூடிய நபிமார்கள் ஒருவராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரணத்தை வெறுத்தாங்க, மரணத்தை தள்ளி போட விரும்பினாங்க என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. நாலாவது, ஒரு நபி மலக்கை எதிர்த்து பேச மாட்டாரு, மலக்க அல்லாதே அனுப்பியிருக்கிறார். அப்ப மலக்க எதிர்க்கிறது என்றது அல்லாவை எதிர்ப்பது போலாகும். ஒரு மலக்க அடிக்கிறது என்றது அல்லாவுக்கு நம்ம எதிராக செயல்படுறதாக இருக்கும். மலக்கு தானே வரமாட்டாரு, அல்லாஹ் சொல்லித்தான் வருவாரு. இந்த அடிப்படை விஷயம் கூட நபிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாம இருந்தது என்கிற கருத்தை இந்த ஹதீஸ் தருகிறது. எனவே இந்த ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு சொல்லி மற்றும் பல வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த ஹதீஸ்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதாவது மோசடி என்ன, இதெல்லாம் சுருக்கமாக நாங்க பார்த்து கொண்டு செல்வோம். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துட்டா முற்படுத்தப்பட மாட்டாது பிற்படுத்தப்பட மாட்டாது, இது பொதுவான ஒரு விதி. ஆனால் நபிமார்களுக்குரிய சட்டம் என்ன, நபிமார்களுக்குரிய சட்டம் என்ன, ஸஹீஹுல் புகாரியினுடைய 4435 ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன்னஹு லா யமூத்து நபியுன் ஹத்தா யுஹய்யர பைன துன்யா வல் ஆகிரா. எந்த ஒரு நபியும் இன்மையா மர்மையா என்று தானாக தேர்ந்தெடுக்காத வரையில் அவர் மௌத்தாக மாட்டாரு. அப்ப எந்த ஒரு ஆத்மாவும் அல்ல அந்த நேரம் குறிக்கப்பட்டால் உடனே அந்த டைம்ல மரணிக்கும் என்றது பொதுவான சட்டம். நபிமார்களுடைய மரணம் என்கிறது அவங்க மரணத்தை தேர்ந்தெடுப்பாங்க, வாழ்றதா மௌத்தாகிறதா, உங்களோட பிரச்சாரத்துல முழுமையான வெற்றியை கண்டதுக்குற மௌத்தாகிறதா இப்பவே மௌத்தாகிறதா என்று அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அல்ல உரிமையை கொடுப்பாங்க, அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப நபிமார்களுடைய மரணம் என்கிறது ஏன் உங்களோட மரணத்துக்கு வித்தியாசம், இதுல ரசூலுல்லாஹ் சொன்ன வித்தியாசம். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க மௌத்தாக அந்த நோயோடு இருந்த சந்தர்ப்பத்துல அவங்க எழுப்பி தொலை வர்றதுக்கு பல தடவை ட்ரை பண்ணாங்க, ஏறாம இருந்தாங்க. ஒரு நாள் வாராங்க, அபூபக்கர் அவங்க தொழில் வச்சு கொண்டிருக்கிறாங்க, ரசூல்லா கண்ணனை அபூபக்கர் அவங்க பின்னு காரணாங்க. ரசூல் சலாம் தொழில் வச்சுட்டு சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு அடியாரை பார்த்து அல்லாஹ் இன்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டார். அந்த அடியார் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று ரசூல் சலாம் சொல்றாங்க. இந்த செய்தியை ரசூல் சலாம் சொன்ன உடனே அந்த சபையில் இருந்த அபூபக்கர் அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இளம் சகாபாக்கள் சொன்னாங்க, மாலி ஹாதர் ஷேர், இந்த வயசாளிக்கு என்ன பிடிச்சிருச்சு, ரசூல்லா என்ன மோசமா சொன்னாங்க, ஒரு அடியாருக்கு இன்மை வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டு இன்மை வேணும் அவர் சொன்னார்தான் நம்ம கவலைப்படணும், மறுமையை தேர்ந்தெடுத்தார்னா நல்ல விஷயம் தானே என்று இளம் சகாபாக்கள் நினைச்சாங்க. ரசூல் சலாம் அவங்களுக்கு விளங்கிட்டது, நான் சொன்னது என்னங்கிறது அபூபக்கருக்கு மட்டும்தான் விளங்கிச்சு என்று விளங்கினதாக ரசூல் சலாம் சொன்னாங்க, பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா வாசனையும் மூடுங்க, அபூபக்கருடைய வாசனை மட்டும் திறந்து வைங்க, அல்லாஹு தஆலா என்னை கலீலாக எடுக்கலண்டா, நான் அபூபக்கரின் கலீலாக என்ன நண்பராக நேசராக எடுத்திருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவருடைய சிறப்புகளை சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல ரசூல் என்ன சொன்னதுண்டா, மறுமையா இன்மையா அல்லாஹ் கேட்டான், நான் மறுமையை எடுத்து முடிவு செஞ்சிட்டேன் என்றத ரசூல் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரத்துல மஅல்லதீன அன்னமல்லாஹு மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்கள் சித்திகீங்கள் சுகாக்களுடன் என்கிற வாசகத்தை சொன்னாங்க, அப்ப நான் விளங்கிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறத தேர்ந்தெடுத்துட்டாங்க, மௌத்தா போன அந்த நபிமார்களோடு இருக்கிறத தேர்ந்தெடுத்துட்டாங்கிறத நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தி சஹீஹ் புகாரி 4435 இருக்குது, அதே மாதிரி மோர்த்தா என்கிற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை தேர்ந்தெடுத்த அந்த சம்பவம் சொன்ன அந்த சம்பவம் ஹாக்கிம் என்கிற கிரந்தத்துல பதிவாகிருக்கு. அப்ப கண்ணியத்துக்குரிய சோழர்களே, நபிமார்களுக்குரிய சட்டம் வேற, நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது செத்தவைகள் ஹராம் என்றது பொது சட்டம், மீன் ஹலால் என்றது ஹதீஸ் சொன்ன விதிவிலக்கு. ஒரு மனிதருக்கு மரணத்துக்குரிய டைம் வந்தா ஒரு மணி நேரம் பிற்படுத்தப்பட மாட்டாது பிற்படுத்தப்பட மாட்டாது என்றது பொது சட்டம். நபிமார்களுடைய மரணம் என்றது அவங்களுடைய விருப்பத்தோட நடக்கும் என்றது நபிமார்களுக்கு மட்டுமுடிய தனிப்பட்ட சட்டம். இது நாங்க முதலாவது விளங்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, தன்னிடத்துல வந்தவர் மலக்குத்தான் என்று தெரிஞ்சுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாங்களா அல்லது மலக்கு என்று தெரியாம அடிச்சாங்களா என்றது அந்த ஹதீஸ்ல சொல்லப்படாது. ஒரு மலக்கு மனித ரூபத்தில் வந்தா தன்னை அவர் மலக்கு என்று அறிமுகப்படுத்துற வரைக்கும் வந்தவருக்கு இது மலக்கு என்றது தெரியாது. இதுக்கான ஆதாரங்களை நாங்க குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். நீங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னா 19வது அத்தியாயத்திலேயே 17-22 வரைக்கும் வசனங்களை பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குளிக்கிறதுக்கு ரெடியா ஒரு இடத்துல ஓரமாகறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆணுடைய தோட்டத்துல வராங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, உடனே ஒன்றிலிருந்து நான் அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடுறாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுல இருந்து அனுப்பப்பட்ட தூதர், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்க போகுது, அதை சொல்ல வந்தேன்னு சொன்னேன். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, எனக்கு நான் கல்யாணம் முடிக்கல, நான் கிட்ட நடத்த உடையவும் கிடையாது, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் சொல்லும் போது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்னு சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வராங்க, அவங்க வந்து நான் ஒரு இறை தூதர் என்கிறத சொல்கிற வரைக்கும் அவரு, அதாவது இறை தூதர் என்கிறத சொல்ற வரைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்தது இறை தூதர் என்றது, அந்த இறை தூதர் மலக்கு என்றது தெரியாது. இதே போன்று இன்னைக்கு கியாமுல்லைல ஓதப்பட்டுச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விருந்தாளிகள் சம்பந்தமான குர்ஆன் வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ரெண்டு பேர் வராங்க. வந்தோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இருந்த சிறப்பம்சங்கள் கொண்டு விருந்தாளிகள் ரொம்ப கௌரவிப்பாங்க. வந்த விருந்தாளி யாருன்னு தெரியாது, ஆனா மனைவி பேர் என்ன செய்றாங்கன்னா கொடுத்த ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. இப்ப நாங்க யாராவது வீட்டுக்கு யாராவது வந்தா நெருக்கமான அந்த நெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அறுக்கிறதெல்லாம் இருக்கும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தவங்க யாருன்னு தெரியாது, மனைவிட்ட போய் சொல்லி ஒரு கொடுத்த ஆட்டை அறுத்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாட்டை முன்னு போயிட்டோட அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயம் வருது. இந்த பயத்துக்கு காரணம் என்னன்னா, அன்றைக்கு ஒரு நடைமுறை இருந்துச்சு, இப்ப நான் உங்களோட வீட்டுக்கு வந்து நீங்க தாளத்தை நான் சாப்பிடலன்னா நான் உங்களுக்கு ஏதோ செய்ய போறேன்னு இருக்கேன், நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு ஒண்ணு நான் செய்ய மாட்டேன். அது அவங்கள்ட்ட இருந்த ஒரு கௌரவமான நடைமுறை, உங்க வீட்டுக்கு துளோவியம் கூடாது, உங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரு டீயை குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அடிக்கிற நோக்கத்துல வந்தா நீங்க சாப்பாடு தானே சாப்பிட மாட்டேன், ஏன்னா அடிக்க போறேன், நமக்கு திண்டு போட்டு எனக்கு அடிக்கல.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாட்டை வைக்கிறாங்க, அவங்க சாப்பிடல. அப்ப இவங்க என்ன கெட்ட நோக்கத்துல வந்திருக்கிறாங்களோ என்று பயப்படுற போது அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க மலக்குமார்கள், உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்க போகுது, புத்தியுள்ள ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அந்த செய்தியை நான் சொல்ல வந்தேன் என்கிற தகவல் சொல்றாங்க. அடுத்தது போற வழியில நாங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழிக்க போறோம் என்கிற தகவலை சொல்றாங்க. இந்த வரலாறு குர்ஆன்ல 51வது அத்தியாயத்துல 24-30 வரைக்கும் உள்ள வசனங்கள், 15வது அத்தியாயத்துல 59-56 வரைக்கும் உள்ள வசனங்கள், 11வது அத்தியாயத்துல 69-76 வரை உள்ள வசனங்கள், 39வது அத்தியாயத்திலேயே 31-32 வசனங்கள் இதோட சம்பந்தப்பட்ட வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. அப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்த அந்த மலக்குகள் அவங்க வீட்டுக்கு வராங்க, சாப்பாடு ஆக்கி வச்சு சாப்பிட்டு சாப்பிடறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கு பிறகுதான் வந்தது மலக்கு என்கிறது அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். இதே மலக்குமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துல ஊருக்கு போனா அவங்க தண்ணீரை சேர்க்கையாளர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்துல வீட்டுக்கு போனோடனே ஒரு ஊருக்கு ரெண்டு புதிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க, அந்த ஊர்ல உள்ள அந்த மோசமானவங்க எல்லாம் வந்து வீட்டை முட்டு வைட்டு இருக்காங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவங்களை கண்டவனே கவலைப்படுறாங்க, ஆகா என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இவங்களை எப்படி நான் பாதுகாக்கிறதுன்னு கவலைப்படுறாங்க. இந்த வந்த மலக்குகளை அந்த ஊர்ல இருக்கிறவங்க தவறான நடத்தைக்கு உள்ளாக பாக்குறாங்க, தெரிஞ்சுறாங்க. அதான் இன்னைக்கு தொழுகையில ஓதப்படுது. எந்த அளவுக்கு தெரிஞ்சுறாங்கன்னா, இவங்கள விட்டுருங்க, என்ன ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்கள நீங்க முடிச்சுக்கோங்க என்று தெரிஞ்சுற அளவுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. கடைசியில ஏழாவது கட்டி ஒரு தூண்ல சாமி ஒன்று, யாருன்னா இந்த உடம்புல பலம் இருக்கணுமே, என்னால இவ்வளவு தடுக்க முடியலையே என்று தெரிஞ்சுறாங்க. அப்பதான் வந்தவங்க சொல்றாங்க, இவ்வளவு நடக்க விட்டு போடுதான்னு சொல்றாங்க, நாங்க மலக்குமார்கள், எங்களுக்கு ஒண்ணு நடக்காது, நீங்க உங்க பிள்ளையில கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுங்க, அதிகாலை பொழுதில் இந்த ஊர் அழிக்கப்பட போகிறது, ஊரை விட்டு போங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு நடக்கும் வரைக்கும் நாங்க மலக்குங்கிறது அவங்க சொல்லல. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்க மலக்குங்கிறது அவங்க சொல்லுகிற வரைக்கும் தெரியல. இந்த சம்பவமும் அதே சூராக்களை ஒட்டி 15வது அத்தியாயத்திலே 66-74, 11வது அத்தியாயத்திலே 77-82, 29வது அத்தியாயத்திலே 33-34 வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவங்களை பாருங்க, மலக்குமார்கள் மனித ரூபத்துல வந்திருக்கிறாங்க, வந்தவர்கள் தங்களை மலக்கு என்று சொன்னால்தான் நபிமார்களுக்கு அவங்க மலக்கு என்று தெரிஞ்சது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த சூழல் எப்படியான சூழல்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது ஒரு இனவாத நாடு. பிறோம் கிபத்தி மக்களை உயர்வாகவும் இஸ்ரேல் மக்களை தாழ்ந்தவர்களாகவும் ஆக்கி வச்சிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறோனுக்கு எதிரான ஒரு போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருந்திருக்காங்க. ஒரு போராட்டம் செய்யறவங்க அதுல கவனமா இருப்பான். ஒரு விடுதலைக்காக போராடுறவங்க அது அவங்க உசுரை பாதுகாக்கிற உசுருக்கு பயப்படுறாங்க, அவங்க உசுர் இருந்தா தான் போராடலாம். தன்னுடைய உயிரை பாதுகாக்கிற விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. அவங்க வரலாறு பூராக நாங்க அதை பார்க்கலாம். வீட்டுக்கு ஒரு ஆள் திடீர்னு மனித ரூபத்துல வர பல ஆண்டு ஆரம்பிச்சாங்க. ஹதீஸும் என்ன சொல்றது, அனுமதி இல்லாம உத்து பார்த்தா கண்ணை குத்துங்கன்னு சொல்ல சொல்றாங்க. அது கண்டிக்கிறது. அப்ப உள்ளுக்கு வந்த உடனே திடீர்னு இவங்க எதிர் நடவடிக்கை எடுத்தாங்க. இது அவங்க மலக்குன்னு தெரிஞ்சு செஞ்சாங்களா, மலக்குன்னு தெரியாதவங்க செஞ்சாங்களான்னு ஹதீஸ்ல எதுவுமே இல்லை. நிகழ்ச்சியை பார்க்கும் போது அவர் மலக்கு என்று தெரியாமலே இப்படி நடந்திருக்கிறதுக்கான எதிர்த்தி மாறும், அது வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு நபி வந்து மலக்க அறைவாரா என்கிற அடிப்படையான கேள்வியை பொறுத்தவரை இந்த இடத்துல நாங்க அதை வச்சு பார்க்கலாது. நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மலக்கள் மூத்து மனித ரூபத்துல வந்திருக்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 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 சூழ்நிலையை கருத்துல கொண்டு அவருக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க. கணேசபுரிய சோழர்களே, மலக்கை அடிக்கிட்டாங்க, மலக்கை அடிக்கிட்டாங்க சொல்லிட்டு இன்றைக்கு உள்ளவங்க என்னமோ தங்களுக்கு அடிச்ச மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கிறாங்க. மலக்கு அடிக்கிட்டாங்க வைங்க, கண்ணு வெளியில வர்றதுக்கு அடிக்கிட்டாங்க, அதனால என்ன பாதிப்பு? மலக்குமாகக்கூடிய உடம்பு என்றது உண்மையான உடம்பு கிடையாது, அவங்க எடுத்த ஒரு ரூபம் தான். அந்த ரூபத்தை என்ன செஞ்சாலும் மலக்குகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அடிச்சு வெட்டு நாங்கள் மூத்தா போயிடுவாங்களா மலக்குகள்? மலக்குகளுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு ரோபோ ஒன்றுக்கு ஒரு பிரச்சனை, கைய கால கலட்டுற மாதிரி ஒரு பிரச்சனை, கலட்ட தும்ப கூட்டிக்கலாம். அப்ப மலக்குமார்களுக்கு இதாக்கணும் வச்சு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த காலத்துல வாழ்ந்த சில வழிகடைந்த மறுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சிலர் வந்து அல்லாஹு தாலா நரகத்துல கால் வைத்தான் என்கிற ஹதீச மறுக்கிறாங்க, அல்லாஹு தாலா முதல்வானத்துக்கு இறங்குறாங்க ஹதீச மறுக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, குல்லு ஹாதா சஹீஹுன், இது எல்லாமே சஹீஹானது. நீங்க சொன்ன இந்த ஹதீஸ், அதாவது நரகத்துல அல்லாஹ் கால வைப்பானுங்கிறது, முதல் வானத்துக்கு அல்லாஹ் கீழே இறங்கிவானுங்கிறது எல்லாம், அதே மாதிரி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கு அடித்ததுங்கிறது ஹதீஸ் எல்லாம் சஹீஹானது என்கிற செய்தியை சொன்னாங்க. இமாம் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் போது சொல்றாங்க, லா யதஹு இல்லா முப்தரிகுன் அவ் தஈஃபுர் ரை. இந்த ஹதீஸை பித்அத்காரன் அல்லது மூல குறைஞ்சவன் தான் மறுப்பான் என்கிற கருத்தை இமாம் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இமாம் இப்னு உசைமா ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹதீஸ் தொகுப்பை தொகுத்தவங்க, சஹீஹ் இப்னு உசைமாங்கிற ஹதீஸ் நூலுடைய ஆசிரியர், அவங்கள்ட்ட சம்பந்தமா கேட்கிற போது சொல்றாங்க, அன்கர பஅலுல் முப்ததிஆ ஹாதல் ஹதீஸ், விதற்காதவர்களான சில வழிகேடர்கள் இந்த ஹதீஸ் நிராகரிக்கிறாங்க. அந்த காலத்துல இது நடந்திருக்கு, ஆனா அவங்க வழிகேடர்களுடைய லிஸ்ட்ல இருந்தவங்க என்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இமாம் மாசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வகத அன்கர பஅலுல் மலாஹிதா ஹாதல் ஹதீஸ், நாஸ்தீக போக்குல சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ நிராகரிச்சிருக்கிறாங்க என்று இமாம் மாசிரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அண்மை கால அறிஞர்கள் ஷேக் சாலி அல் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற போது, வஹாதல் ஹதீஸ் சாபித்தும் ஃபி ஸஹீஹைன், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. இன்னமா அஸ்பதஹுல் முஅல்லிஃப் ஃபில் அகீதா லியன்ன பஅலுல் முப்ததியா அன்கரஹு, சில அறிஞர்கள் அகீதா அடிப்படை நம்ப வேண்டிய அம்சங்கள்ல ஒன்றா இந்த ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், வழிகேடர்களில் சிலர் இந்த ஹதீஸை மறுத்ததினால் இதை வந்து அகீதாவில் நம்ப வேண்டிய ஹதீஸ் சொல்ற ஒன்றாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்தை அபு சுலைமான் அல் ஹத்தாபி என்று சொல்லக்கூடிய அறிஞர் இதை பத்தி சொல்லணும் என்று சொல்றாரு, ஆதா ஹதீஸுன் எத்தானு தீகில் முழு செய்தோன், இந்த ஹதீஸ்ல யாராவது குறை சொல்றாங்கன்னா அவங்க நாஸ்திகவாதிகளாகவும் வணிகர்கள் விதத்துக்களாகவும் இருப்பார்கள் என்கிற செய்தியை சொல்றாங்க. இதே போன்று அல் ஹாபில் அப்துல் கனி அல் முகத்தசி என்கிற அறிஞர், அல் அஸ்மா வசிபாத் என்கிற அந்த நூற்ற குறிப்பிடு, அதாவது கதிக்கிறதுல் முத்தசி சரவ அகீதத்துல் ஹாபில் என்ற அவரை நூற சொல்கிற போது சொல்றார், லா என்கிறோ இல்லா பாலும் முகத்தியும் ராதும் அதெல்லாம் ரசூல், இந்த ஹதீஸை வழிகேடந்தா நிராகரிப்பான், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக செய்கிறவன் தான் நிராகரிப்பான் என்று இவ்வளவு அறிஞர்களும் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மறுக்கக்கூடியது வழிகேடக்கூடிய போக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இன்றைக்கு இந்த ஹதீச மறுக்கிறவங்களை பத்திய முடிவு என்னவா இருக்கும், இவங்களோட முடிவு என்னங்கிறது அன்றைக்கே சொல்லிட்டாங்க, வித்வத்காரன் தான், கொள்கை ரீதியான வித்வத்காரன் தான் இந்த ஹதீசை மறுப்பான், வணிகரிடம் தான் இந்த ஹதீசை மறுப்பான், நாஸ்தீக போக்குல ஹதீஸ்களை பார்க்கிற அந்த பார்வை உடையவர்கள் தான் இந்த ஹதீசை மறுப்பாங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணா பேசுறவங்க தான் இந்த ஹதீசை மறுப்பாங்கிறது அந்த காலத்திலே பதிவு செய்யப்பட்ட அம்சங்களை ஒன்றாக இருக்கு. முதலாவது பார்ப்போம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை முதலாவது வெறுத்தாங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை வெறுத்தாங்களா? ஒரு சம்பவத்தை நாங்க வச்சு முடிவு செய்யறதாக இருந்தா சம்பவத்துல கடைசி முடிவு என்னங்கிறத வச்சுதான் நாங்க முடிவு செய்வோம் அந்த சம்பவத்துக்குரிய ஆளை பத்திய தீர்மானம். உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஹதீஸ பாருங்க, இந்த குகையில சிக்கிய மூன்று பேரை பத்திய ஹதீஸ் வருது, அதுல ஒரு ஆள் குகையில சிக்கியவர்கள் அதோட துவா கேட்டார், யாரெல்லாம் எனக்கு ஒரு சாட்சியா இருந்தார், அந்த சாட்சியாவுக்கு ஒரு மகள் இருந்தா ரொம்ப அழகா இருந்தா, அந்த பெண்ணை அடையணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு, அந்த ஆசை மனசுல இருந்துச்சு, ஒரு நாள் அந்த பொம்பளைக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை வந்துச்சு, அவ கதை என்ற வந்து காசு கேட்டான், அப்ப நான் காசு கொடுக்கறதுக்கு ஒரு நிபந்தனை சொன்னேன், நான் காசு தாரேன், ஆனா நீ இந்த ஆசைக்கு இணங்கணும் என்று நான் சொன்னேன், அந்த பெண்ணும் அந்த அதுக்கு உடன்பட்டான், உடன்பட்டு காசு வாங்கிட்டு போனான். இப்ப இதுவரைக்கும் இந்த சம்பவத்தை பாக்குறோம், இந்த மனசு என்ன மாதிரியானால் இந்த மனுஷனை பத்தி நாங்க என்ன முடிவு சொல்லுவோம், ஒரு மோசமான ஆள். இப்ப தொடர்ந்து அவர் சொல்றார், பிறகு நான் குடிச்ச நாள் வந்தது, அந்த பெண்ணும் வந்தா, நான் அவரோட தவறான உறவு கொள்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த பொம்பளை சொன்னா, இத்தக்கில்லா அல்லாவை பயந்து கொள் என்று சொன்னா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் விலகி கொண்டு அந்த பெண்ணுக்கு கொடுத்த காசை நான் கேட்கவும் இல்லை, அதை அப்படியே விட்டு விட்டேன், இந்த தவறை நான் செய்யவும் இல்லை, யா அல்லா நான் இதை செஞ்சது உனக்காகத்தான், எதை செஞ்சது, அவ அல்லாவை பயந்துட்டேன்னு சொன்ன நான் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு எந்த தடையும் கிடையாது, அந்த நேரத்துல நான் விட்டுட்டு வந்தது, இந்த தவறை நான் விட்டது உனக்காகத்தான், நான் செஞ்சது நீ சரி காண்பதாக இருந்தால் இந்த ஆபத்துல இருந்து எங்களை நீ பாதுகாரு என்று துவா கேட்கிறாரு, கல் கொஞ்சம் விலகும். இப்ப இந்த மனுஷனை பத்திய முடிவு என்ன, இவர் நல்ல மனிதன். அப்ப ஒரு மெசேஜ் நம்ம தகவலை ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு ஆளுக்கு தீர்மானம் சொல்ற போது முடிவை வச்சுதான் நாங்க தீர்மானம் செய்யணும். சகோதரர் பிஜே இந்த ஹரீச பதிவு செய்யும் போது என்ன செய்யறாங்க, ஹரீச கடைசி பகுதியை அப்படியே விட்டுருவார். அந்த கடைசி பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா அந்த செம்மை வைத்திய முகத்துல தான் மௌத்தாக ஆசைப்படுறாங்க. இந்த ஆசைக்கான காரணம் என்னன்னு சொன்னா அவங்களோட ஒரு பொருள், அதாவது மூசாலை சாத்துடைய போராட்டம் என்னன்னு சொன்னால் எகிப்தில் அடிமையாக இருக்கக்கூடிய மக்களை பனீஸ்ரவேல் மக்களை பலஸ்தீனத்துல கொண்டு போய் அவங்கள சுதந்திரமாக வாழ வைக்கணும். இதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. என்ன மக்கள் என்னோட ஒழுங்காடு சொல்லி பிறனோட அவ்வளவு சண்டை பிடிச்சது அதுக்காக தான். அப்ப அவங்களோட ஆசை என்னன்னு சொன்னா நான் போய் அங்க வாழாவிட்டாலும் என் மக்களாவது அங்க போய் வாழணும். இந்த போராட்டத்துல முடிவை நான் காணுகிற கட்டத்துல நான் மௌத்தாகனா சரி. இந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடும் போது என்ன தலைப்பு போடுறாங்கன்னு சொல்லி சொன்னா புனித பூமியில் மரணிக்க விரும்புவது. அவங்களோட கபூரு பலஸ்தீனத்துல இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. பைத்துல் முகதஸுக்கு போகணும்னு அவங்க எதிர்பார்க்கல. கல் எரிஞ்சா கல்லு பைத்துல் முகதஸுக்கு விழக்கூடிய அளவு தூரம் போனா இல்ல அதுக்கு நீ மௌத்தாக்குன்னு சொன்னாங்க. அப்ப இப்ரா மூசா அலைஹி ஸலாத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னா நீண்ட காலம் வாழ்வது அல்ல, தன்னுடைய போராட்டத்துல முடிவை காண்பது. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். என்னது, ஒரு மாட்டுல கைய வைங்க, அந்த மாட்டுல உங்களோட கை எத்தனை ரோமங்களுக்குள்ள உள்ள உங்களோட கைக்குள்ள எத்தனை ரோமம் உள்ளாகுதோ அவ்வளவு காலம் நான் வாழ சந்தர்ப்பம் தாரேன். ஆனா மூசாலை என்ன சொல்றாங்க, யாரும் அதுக்கு போல நான் மௌத்தா தானே போறேன், இப்பவே மௌத்தாகிறேன், ஆனா என்ன அங்க வச்சு நீ மௌத்தாக்குன்னு சொல்றாங்க. அவர் ஒரு மாட்டுல கையை வச்சா ஆயிரக்கணக்கான மொழிகள் கைக்குள் ஆகப்படும். அப்ப ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கும் போது கூட நான் இப்பவே மௌத்தாகிறேன்னு சொன்னா அவர் வாழ விரும்பினாரா, மரணத்தை வெறுத்தாரா? மரணத்தை வெறுத்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு 1000 வருஷம் நான் வாழ்ந்துட்டு போறேன்னு இருந்திருக்கலாம். அப்ப இந்த ஹதீஸ்ன முடிவு என்ன சொல்றதோ, மூசா நபி மரணத்தை வெறுக்கல, அவனோட ஆசை எல்லாம் இந்த போராட்டத்துல வெற்றி அவனோட கண்ணால காணணும். இது அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை, மரணத்தை அவங்க விரும்பி தேர்ந்தெடுப்பார்கள் என்கிறது. எனவே மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மரணத்தை வெறுத்தார்கள் என்கிறது ஒரு தவறான வாதம். சரி, இந்த வாதத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஹதீஸை மறுக்கிறதாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை வெறுத்ததாக இந்த ஹதீஸ் சொல்லுது, ஒரு நபி அப்படி மரணத்தை வெறுக்க மாட்டாரு, மௌத்தத்தை தான் அவங்க விரும்புவாங்க, மௌத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு சுகமான வாழ்க்கை இருக்குது, எனவே மரணத்தை ஒரு நபி விரும்ப மாட்டாங்க, அதெல்லாம் நீ மௌத்தாக சொல்றீங்க, இப்பவே நான் மௌத்தாகிறேன் இப்படித்தான் சொல்லுவாங்க. மரணத்தை விரும்ப வெறுப்பதுங்கிறது நபிமாரக்கூடிய பண்பு இல்லை என்று வாதிடுவதாக இருந்தா ஏற்படக்கூடிய விளைவு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது தடுக்கப்பட்ட கண்ணியை சாப்பிட்டாங்க. ஏன் சாப்பிட்டாங்கன்னா சைத்தான் தூண்டினான். சைத்தான் எப்படி தூண்டினான், 20வது அத்தியாயத்திலே 120வது வசனம் என்ன சொல்லுதோ, சைத்தான் வந்து சொல்றான், உங்களுக்கு இந்த மரணத்தை பத்தி நான் சொல்லவா, சஜரத்துல் ஹுல்த் பமுல்குன் யாயகாயவுலா, இந்த மரத்துல கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மரணம் இல்லாத நிரந்தர வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். இதை சொல்லித்தான் சைத்தான் அவங்கள தூண்டிடுறாங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா இருந்துருவீங்க அல்லது மலக்கா மாறிடுவீங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவங்க நிரந்தரமா வாழணும்னு ஆசைப்படுத்த அந்த கனியை சாப்பிட்டாங்க. சைத்தான் சொல்றதை நம்பி அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னன்னு சொன்னா, இது ஒரு சம்பவம் தானே, அல்லாஹ் பேர்ல யாரும் பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. சைத்தான் வந்து சத்தியம் பண்ணி சொல்றேன் நம்பிட்டாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அந்த கனியை சாப்பிட்டாங்க எதுக்கு, மரணம் இல்லாத வாழ்வு. இப்ப ஒரு நபி மரணத்தை வெறுக்க மாட்டாரு, மரணிக்கத்தான் விரும்புவாரு, அப்படி மரணத்தை வெறுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒரு நபியில வாழ்க்கிறவன் அது பொய்னு சொன்னா என்ன செய்யணும், மரணம் இல்லாத வாழ்வின் மீது ஆசைப்பட்டு ஆதம் அலைஹிஸ் ஸலாம் கனியை சாப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தையும் நிராகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். சரி, இது ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவம். மூசா அலைஹிஸ் ஸலாத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்களை நாங்க குர்ஆன்ல பார்ப்போம். மூசா அலைஹிஸ் ஸலாம் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இனவாத நாட்டுல வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வராங்க, ரெண்டு பேர் சண்டை பிடிக்கலாங்க, ஒரு ஆள் பனு இஸ்ரவேல் ஆள், இன்னொரு ஆள் கிபித்தி கிரோண்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அப்ப இந்த பனு இஸ்ரவேல் ஆள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துறாங்க, இவங்க போன உடனே எதிர்த்தரப்புல இருந்து ஒரு அடி அடிக்காங்க, செத்துட்டாங்க. செத்ததுக்கு பிறகு அடுத்த நாள் மூசா அலைஹிஸ் ஸலாம் தான் இந்த கொலைக்கு காரணம் என்ற தகவல் கிடைச்ச உடனே மூசா அலைஹிஸ் ஸலாம் என்ன செய்யறாங்க, நம்ம நியாயமா சும்மா பேசுறேன்டா, பிஜே பாணியில பேசுற யாரும் நினைக்கணும், தவறி ஒரு கொலை நடந்துச்சு, ஒன்றும் சட்டப்படி நான் தான் இதை செஞ்சேன், இதுக்குரிய தண்டனையை தாண்டி தண்டனையை கேட்டெடுக்கணும், உண்மையை சொல்லணும். ஆனா மூசா அலைஹிஸ் ஸலாம் என்ன செய்யறாங்க, மின்ஹா ஹாய்பன், பயந்தவராக ஊரை விட்டு ஓடினார். இந்த வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு ஓடினார். 28 அத்தியாயத்திலேயே 15-21 வசனம் வரைக்கும் நாங்க பார்க்கலாம். 28-21 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊரை விட்டு ஓடினார். இப்ப இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு இவர் உஷ்ருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி இருக்கிறாரு. சச்சேதா ஒரு கொலை நடந்தா என்ன செய்யணும்? நல்ல மனசனா இருந்தா கொலையை நான் செஞ்சேன், தவறி நான் நடந்துருச்சு, சட்டப்படி தன்னதாங்கன்னு கேட்டெடுக்கணும். ஆனா இவர் உசுருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிதா வருது. உசுருக்கு பறந்த ஒருவரை நாங்க நபியா ஏற்றுக்கொள்ளலாமா? அப்ப மூசாங்கிற ஒரு நபி இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொன்னா இந்த சம்பவத்தை என்ன செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலையை செஞ்சுட்டு ஊரை விட்டு ஓடினான் என்ற சம்பவத்தை நாங்க நிராகரிக்க வேண்டி வரும். சரிங்களா? இப்ப இதுக்கு சில நேரம் ஒரு சாட்டி சொல்லலாம், நபியாக முன்னுக்கு நடந்துச்சுன்னு சொல்லு. நபியாக முன்னுக்கு நடந்தாலும் கூட இந்த சம்பவத்துக்கு முன்னால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூசாவுக்கு நாங்க கல்வியை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம் சொல்றேன். கல்வி ஞானம் கொடுக்க உட்பட்டவரால் ரெண்டு பேரும் சண்டை வச்சா என்ன செய்யணும்? விலக்கி விடும். இவர் போயிட்டு ஒரு ஆளை அடிச்சு கொண்டாந்து வருது. அப்ப இப்படி ஒரு சம்பவத்தை கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவரால் செஞ்சிருக்க மாட்டாரு. எனவே இதை ஏற்றுக்கொள்ள அந்த வாதிட வேண்டிய நிலைமை வரும். இந்த ஹதீஸை வச்சு இவங்க பேசுகிற பேச்ச வச்சு பார்த்தா இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களோட எல்லா அந்த இதெல்லாம் முடிச்சு ஊருக்கு திரும்பி வராங்க பல காலங்களுக்கு பிறகு. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்க அழைச்சு பேசுறாங்க. மூசாவே அவங்க கையில என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. பேசும் போதே அல்லாஹ் சொன்னா, இன்ன நீ அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், என்ன தவிர வேற கடவுள் கிடையாது என்று சொல்லி சொல்லிதான் அல்லாஹ் கேக்குறா, உங்க கையில என்ன இருக்குது? மூசா சொன்னா, கம்பு, இந்த கம்பை வச்சு நான் ஆட்டுக்கு கொலை பறிப்பேன், இதை நான் சாஞ்சிக்குவேன், இதுல எனக்கு வேற வேற வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, தனியே போடுன்னு சொல்லி போட்ட உடனே அது பாம்பா மாறுது. மாறின உடனே மூசா என்ன செய்றாங்க, வல்லா முதுகிரன் வலம் யோக்கம், திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பாருங்க. இந்த சம்பவம் அதாவது 28 29 தொடக்கம் 31 வரைக்கும் நிக்குது. 20 அத்தியாயத்துல 11 தொடக்கம் 21 வரைக்கும் நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கதி பாம்பாகணும்னே அவங்க என்ன பண்றாங்க, சராசரியா இப்ப பிஜ ஹரிதலுக்கு வாதிக்கிறமா இதை வாய்ச்சா? முன்னால அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறான், அல்லாஹ் தான் தடிய போட சொன்னார், தடி பாம்பா மாறிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் முன்னால இருக்கலாம், குறைஞ்ச பட்சம் இவர் அதை யாரா பாம்பு பாருங்க கேட்கிறான். அல்லா பேசிக் கொண்டிருக்கிறான், திரும்பி பார்க்காம இவங்க ஓடினார். இந்த வசனம் சொல்லுது, அல்லா மேல நம்பிக்கை உள்ளவாறு இப்படி செய்ய மாட்டாரு. உசுருக்கு பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பை விட்டு ஓடி போனதா இருந்தது, அல்லாவே புறக்கணிஞ்சு ஓடி போனதா வருது. எனவே இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்ல வேண்டி வரும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் ஹதீஸ பாக்குற மாதிரி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காம ஓடுறாங்க. அப்பதான் அல்லா சொல்றான், நீ வா, அதை நாங்க வாழ்ந்த பழைய தோட்டத்துக்கு நாங்க மாத்துவோம், அதான் கம்பா நாங்க மாத்துவோம் என்று அல்லாஹால அவங்களுக்கு அந்த ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு எடுத்ததாக நாம பார்க்கலாம். அப்ப இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் போதும் இவங்க வாதிட மாதிரி வாதிட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நாங்க இந்த சம்பவத்தை நிராகரிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கு மௌத்து கடையில அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் சூனியக்காரர் கடையில போட்டி நடக்குது. அவங்க கயிறுகளையும் தடிகளையும் போடுறாங்க. அந்த கயிறுகளும் தடிகளும் யுகையல இறகி அன்னஹா தஸ்ஆ, ஓடுகிற பாம்பு போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தோன்றுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅவ்ஜஸ ஃபீ நஃப்ஸிஹி கீஃபத மூசா, மூசாட உள்ளத்துல பயம் வந்துச்சு. இந்த சம்பவத்தை வச்சு இவங்க அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கு ஹதீஸ விமர்சிக்கிற மாதிரி விமர்சிச்சா பாத்தீங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சூனியக்காரனால எதுவுமே செய்யல, நாங்களே சூனியக்காரன் சவால் விட்டுக்கிறோம், பயப்படாம இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு பயந்தாங்க வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கையில கம்பு இருக்குது, ஒரு பாம்பு இருக்கு, பாம்பை கண்டு கையில கம்பின்னு தான் செய்வோம், பாம்பை கண்டாலே நம்ம முதலாவது கம்பு தான் தேடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பு கையில இருக்குது, அதுல அந்த கம்பு ஏற்கனவே குறைஞ்சபட்சம் ரெண்டு தினம் பாம்பா மாறின கம்பு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கலாம், பயப்படாம இருந்திருக்காங்க, அவரோட உள்ளத்துல பயம் வந்துச்சு நல்லா சொல்றேன். இப்ப இந்த சம்பவத்தை வச்சு பாத்தீங்கன்னா இவருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல, அல்லாஹால பாதுகாப்பான எண்ணம் இல்ல, சூனியக்காரனுக்கு ஒரு பயந்துட்டாரு, சூனியக்காரனுக்கு பயந்துட்டாரு, ஒரு முஸ்லீக் ஆகிட்டாரு, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கொண்டு வர காரணத்தினால இதை நாங்க நிராகரிக்கணும். அப்ப அப்படி பாதித்தா இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் நிராகரிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுல இது போன்ற நிறைய அம்சங்களை நாங்க பார்க்கலாம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்துக்கு பயந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்லுதோ, எனவே இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு வாதம் செய்யறதாக இருந்தா, நான் சொன்ன இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் டோட்டலா எண்ணிக்கை எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 75 வசனங்கள் அளவுல நிராகரிக்க வேண்டி வரும். ஒரே சம்பவம் பல இடங்களில் திரும்ப திரும்ப இதா சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு 75 வசனங்கள் அளவுல நாங்கள் நிராகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வாதம் என்கிறது ஆபத்தான ஒரு அணுகுமுறை, முழுமையா இஸ்லாத்துல நம்பிக்கை தகர்க்கக்கூடிய, இப்படியே போயிட்டு கடைசியில எங்க போய் நிற்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வாதம் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த மூஸா அலைஹிஸ் ஸலாத்துல சம்பவத்தை பொறுத்தளவுல மூஸா அலைஹிஸ் ஸலாம் மரணத்தை வெறுக்கல. அது அதாவது இந்த மலக்க மோதலுக்கு அடித்தது கூட மூஸா அலைஹிஸ் ஸலாத்துக்கு அந்த இயல்பான போக்கு, அவனோட பாதுகாப்பு விஷயத்துல அவன் கவனமாக இருந்திருக்கான், அது அவனோட குறை கிடையாது. உதாரணமா பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பம் சொல்லி கேட்டா, பிரபா மற்ற தலைவர்கள் எல்லாம் அவனோட பாதுகாப்பு விஷயத்துல போதிய கவனம் எடுக்கல, பிரபாகரன் அவனோட பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப அதிகமான கவனம் எடுத்தவன். அதனாலதான் இவ்வளவு காலம் நின்று அவனால போராட முடிஞ்சு. இந்தியாவில இந்த இயக்க தலைவர்கள் எல்லாருக்கும் ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது எல்லாருமே சும்மா போயிருக்கிறாங்க, பிரபாகரன் மட்டும் கையில பிஸ்டலோட போனான். ஏன்னா இந்த தலைவர்களை யாராவது ஒரு ஆள் கூட எதிரியா வரலாம் எங்களோட எண்ணம். கூட்டம் நடந்து கொண்டிருக்க கூட இயல்பா திறன் கட்டாயிருக்கும், திறன் கட்டான இப்படி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா கரண்ட் வருது, அந்த இடத்துல பிரபாகரனை காணல. அந்த ஏரியாவில் இருந்து தலை உண்டுக்கு பின்னால ஒழிஞ்சு விட்டு கையில பிஸ்டலை வச்சு நின்றுக்காங்க. கரண்ட் தானா கட் ஆகினது, ஆனா எவனாவது கட் ஆகி போட எங்களுக்கு என்னமோ செய்ய போறானோ தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு ஆளுக்கு நிறைவேச்சு. எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா, தந்த உசுர் விஷயத்துல அவன் உசுர பாதுகாத்துக் கொள்ள விஷயத்துல ஆக கேப்பிடலாம் இருந்தாள். அவர் போராட்ட களத்தில் இருக்கிறவனுக்கு அது தேவை. அந்த நேரத்தில் யாரும் விமர்சிக்க கூடாது, நீங்க மற்றவரை போய் போர்க்களத்துல சாகும் சொல்லி போட்டு நீங்க மட்டும் அப்படி உங்களுக்கு பாதுகாப்பு வச்சுருக்கீங்களா சரியான்னு சொன்ன. போராட்டத்தை நடத்துறதுக்கு முன்னணியில் இருக்கிறவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. மூஸா அலைஹிஸ் ஸலாம் அவங்க இயல்பாக தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதுல காரணமா இருந்திருக்கிறாங்க. அவனோட லட்சியம் என்னன்னு சொன்னா, பனு இஸ்ரவேல் மக்களை இந்த அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு போய் பலஸ்தீனத்துல சேர்த்துடணும். ஏன்னா பலஸ்தீனத்துல அவங்க இருந்தாங்க பேசிட்டு, அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துலதான் ஈராக்கு அந்த எகிப்துக்கு வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அமைச்சரா இருந்ததுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாப்பா எல்லாம் குடும்பத்தை வளர்த்துனாங்க. அங்க வரும்போது அவங்க ரெஸ்பெக்ட்ல தான் வந்தாங்க, கண்ணியமா தான் வந்தாங்க, ஒரு அதிகாரத்துல தான் வந்தாங்க. புறம் அங்க வந்து இவங்களுடைய தவறான போக்குகள்னால அந்த நாட்டு மக்கள் இவங்களை அடிமையாக்குறாங்க, அந்த மன்னர்கள் இவங்களை அடிமையாக்குனாங்க. அப்ப அதுல இருந்து இவங்களுக்கு வேற ஊருக்கு போறதுக்கும் அனுமதிக்கல. மூஸா அலைஹிஸ் ஸலாத்துல வந்து ஏழை மக்களை என்னோட விடுங்கன்னு சொல்லி போராடினாங்க. இந்த போராட்டத்துல முடிவு அவங்க காணணும்னு எதிர்பார்த்தாங்க. அடுத்தது எப்படி ஒரு கேள்வி வருது என்னன்னு சொல்லி சொன்னா, மூஸா அலைஹிஸ் ஸலாம் அல்லாட்ட கேக்குறாங்க, அல்லாஹ் சொல்றான் மூஸா அலைஹிஸ் ஸலாத்துக்கு மாட்டுல மேத கைய வைங்க, எவ்வளவு முடி இருக்குதோ அவ்வளவுக்கு நான் உங்களுக்கு ஆயுசு காரணம். இப்ப மூஸா அலைஹிஸ் ஸலாம் என்ன கேக்குறாங்க, அதுக்கு பிறகு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் மௌத்து தான் சொல்லி, இந்த கேள்வியை வச்சுட்டு அதுக்கு பிறகு என்னன்னு மூஸா அலைஹிஸ் ஸலாம் கேட்டாங்க. இந்த கேள்வியை வைத்து பார்க்கும்போது மனிதனுக்கு மரணம் இருக்குதுங்கிறதே மூஸா நபிக்கு தெரியாம இருந்துச்சு, இதுக்கு பிறகு ஒரு மௌத்து இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னு இந்த சம்பவம் சொல்லுது. எனவே ஒரு நபியை பொறுத்தளவு மரணம் ஒன்று இருக்குதுங்கிறத அவர் தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. மூஸா நபிக்கு மரணமே இல்லை, மரணம் ஒன்று இருக்கிற விஷயமே தெரியாது என்று இந்த சம்பவம் சொல்றதுனால இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது. இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சிந்திச்சா ஏற்படுற விளைவு என்ன? குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இல்லாது, நீங்க உங்களோட யார் பொறுமையாக யார் போராளிகள், அல்லாஹ் சோதித்து அறியாமல் விடமாட்டான். இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், நாங்க பொறுமையாளி யாரு போராளிகள் யாருன்னு அல்லாருக்கு தெரியாது, சோதிச்சு பார்த்தா அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த வசனம் சொல்லுது. எனவே நாங்க எங்களை பத்தி அல்லாவுக்கு முன்கூட்டியே தெரியாது இந்த வசனம் சொல்றதுனால இந்த வசனத்தை நாங்க நிராகரிக்கணும். மலக்குகள்ட்ட அல்லாஹ் கேட்கலாம், இப்ப நாங்க ஒரு பயான்ல இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா மலக்குகள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், இவங்க என்ன செய்யறாங்க, யாருலாம் அவங்க திட்டம் செய்யறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, சொர்க்கத்தை எதிர்பார்க்கறாங்க, அவங்க எதை பயப்படுறாங்க, நரகத்தை பயப்படுறாங்க, அப்ப நான் அவங்க எதை விரும்புறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு நீங்க சாட்சியா இருங்க அல்லாஹ் சொல்வதா ஹதீஸ் சொல்லுது. இப்ப நாங்க இடத்துக்கு இருக்கிறோம்னு அல்லாவுக்கு தெரியாத மாதிரி அந்த சம்பவம் சொல்லுது. இதை வச்சு நாங்க அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்கறான்னு சொன்னோடனே என் அடியார்கள் என்ன செய்யறாங்கன்னு மரத்துக்கிட்ட கேட்கறான்னு சொன்னோன்னே அல்லாவுக்கு தெரியாம கேட்டா நம்ம எடுக்கிறதா? மூஸா அலைஹிஸ் ஸலாம் என்ன சொல்லுவாராங்க, நீ 1000 வருஷம் வாழ தந்தாலும் அடுத்தது நான் மௌத்தாக தான் போறேன், நான் 1000 வருஷம் வாழ உண்டு நோக்கம் கிடையாது, பலத்தினத்துல நான் மௌத்தாகணுங்கிறத என்னுடைய நோக்கம் என்கிறத அதை சொல்லத்தான் அவங்க இதை எடுக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு குர்ஆன்ல நிறைய சம்பவங்களை சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றேன், சூரத்துல் பக்ராவினுடைய 459 வசனம். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் உசைன் அலைஹிஸ்ஸலாம் என்றும் வருகிறது. அந்த ஆதார மூலம் தஃப்ஸீர்ல வருகிறது. சகோதரர் பிஜி அவர்கள் இந்த உசைன் அலைஹிஸ்ஸலாம் இல்ல ஒரு நல்ல மனிதர் என்று அவருடைய தர்ஜுமாவுடைய 79 குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார். ஒரு மனுஷர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, நபியோ இது நபி இல்லாட்டி ஒரு நல்ல மனுஷர். அவர் ஒரு ஊருக்கு வர்றார். அந்த ஊர் அப்படியே அறிஞ்சு போயிருக்கு. அப்ப அவர் சொல்றார், அண்ணா யுஹி இல்லாவ் ஹாதல் அண்ணா யுஹி ஹாதி இல்லாவ் பௌத மௌத்திஹா, அழிந்து போன இந்த ஊரை அல்லாஹ் எப்படித்தான் உசிப்பிக்க போறானோ என்று அவர் சொல்றார். அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அவர் 100 வருஷம் மௌத்தாக்குறார். 100 வருஷம் அவர் மௌத்தா போறார். மௌத்தா போயிட்டு எழும்புறார். எலும்புங்க அல்லாஹ் கேட்கறா, நீங்க எவ்வளவு காலம் நீங்க இருந்தீங்க? அப்ப அவர் சொல்றாரு, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளையும் சில பகுதிகள் நான் இருந்திருக்கிறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், இல்ல 100 வருஷம் நீங்க இருந்தீங்க. உங்களோட கழுதைய பாருங்க, நீங்க ஏறி வந்த கழுதைய பாருங்கண்டா, அந்த கழுதை அப்படியே செத்து உக்கி போயிருக்கு. நீங்க கொண்டு வந்த சாப்பாட்டை பாருங்க, அவர் ஒரு மரத்துல சாப்பாட்டை கொளி வச்சாரு, அந்த சாப்பாட்டை பாருங்கன்றாங்க. அவரை சாப்பாட்டை பாக்குறாரு, 100 வருஷமா அந்த சாப்பாடு பழுதாகாம இருக்கு. இப்ப அல்லாஹ் சொல்றான், உங்க கழுதைய பாருங்கனே, அந்த கழுதையினுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த எலும்புகளுக்கு சதை போட்டப்படுது. இப்படித்தான் அல்லாஹ்வுக்காக இறந்த வீட்டை உயிர்ப்பிப்பான் என்று சொன்னோடனே அந்த அவர் சொல்றாரு, நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நான் அறிவேன். எல்லா சக்தியும் அல்லாஹ் இருக்கின்றது எனக்கு தெரியும் என்று அவர் சொல்றார். இந்த சம்பவத்தை வச்சு பாருங்க, அவர் நல்ல மனிதர் அவரே தப்சீர் எழுதியிருக்கிறார். நபி என்று சொல்லி மற்றவங்க எழுதியிருக்காங்க. ஒரு நபியோ நல்ல மனிதரோ, ஒரு மனுஷன் ஒரு ஊர் அழிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு சந்தேகப்படுறதை விட, உலகமே அழிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு நாங்க மர்மையில நம்புறோம். மர்மையை பத்தி நாங்க என்ன நம்புறோம், இந்த உலகத்தை எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான். அதை நம்புற ஒரு மனுஷனுக்கு அழிஞ்சு போன ஒரு ஊரை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு நம்புறது பிரச்சனையா? இது ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது சொல்ற வார்த்தை. ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு தர்க்கம் செஞ்சா பாத்தீங்களா, அவர் நல்ல மனிதன், அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்ங்கிறத நம்பிக்கை இல்ல, ஒரு ஊரை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனா அவர் அல்லாஹ் நம்பல, எனவே அவர் காவிலா இருந்தாரு சொல்ல வேண்டியவர். அப்படி இல்ல, அவர் நல்ல மனிதர் இல்ல, அவர் நல்ல மனிதர் அப்படி சிந்திக்க மாட்டாரு, எனவே இந்த சம்பவத்தை நிராகரிக்கொண்டு சொல்ல வேண்டியவர். இதே போல நாங்க நிறைய சம்பவங்களை குர்ஆன்ல பார்க்கலாம். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை ஏத்தாங்க. ஏற்கனவே சொன்ன வசனம், அல்லாஹ் தஆலா சக்கரியா நபிக்கு சொல்லக்கூடிய ஆச்சரியத்தை பாருங்க, உனக்கு ஒரு புள்ள கிடைக்கு, அந்த புள்ளைக்கு பேர் யஹ்யா, பேர் வச்சு கொடுக்கணும். அந்த புள்ளைக்கு பேர் யஹ்யா, அந்த புள்ள நபியாக ஆகும், அந்த புள்ள கற்பொழுக்கம் உள்ள பேணுதலான புள்ளையாக இருக்கும் எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு குழந்தை கிடைக்கு அல்லாஹ் சொல்றேன், ஆம்பளை புள்ளன்னு அல்லாஹ் சொல்றேன், புள்ளோட பேர் யஹ்யான்னு சொல்றேன், உலக வரலாற்றுல இதுவரைக்கும் யாருக்கு யஹ்யாங்கிற பேர் இல்லைன்னு சொல்றான். இவ்வளவு விவரம் சொன்னதுக்கு பிறகும் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அண்ணா யக்கூனு உலாம், எனக்கு எப்படி ஒரு புள்ள கிடைக்கும், காண திம்பரத்தி ஆக்கிரா, என் பொம்பளை மறடியா இருக்கிறா, பக்கத்து வளவுக்கு மின்னர் கிமரி அத்தியா, நானும் முதுமையின் எல்லைக்கு போயிட்டேன், எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்னு கேட்கிறாங்க. இப்ப பிஜே வந்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இதுக்கு பிறகு என்ன என்று கேட்டு அந்த கேள்வியை வச்சு கேள்வி எழுப்புவதாக இருந்தா, அல்லாவே அவனுக்கு குழந்தை கிடைக்குன்னு சொல்லி குழந்தைக்கு பேரை சொல்லி புள்ளைய பத்தி முழு விபதம் சொன்னதுக்கு பிறகு எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும், எனக்கு வயசு போயிட்டு எனக்கு பொம்பளை மொழடி மறடியா இருக்கிறான்னு சொன்னா, சக்கரி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க, அல்லாஹ் வார்த்தையில உறுதி இல்லாம இருந்தாங்க, மறடிக்கு புள்ள உண்டாக்க அல்லாஹ் முடியாது நம்பிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம இது அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு சொன்னாங்க, இஜ்ஜல்லி ஆயா, எனக்கு ஒரு அட்டாட்சியை காட்டுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது குர்ஆன்ல வர இந்த மாதிரி சம்பவங்களை நிராகரிக்க வேண்டியவர். இந்த மாதிரி குர்ஆன்ல ஏராளமான சம்பவங்களை சொல்லலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்லலாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட சொன்ன சம்பவத்தை சொல்லலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்க பார்க்க வேண்டிய பகுதி என்ன நிறைய இருக்குது. இந்த ஒரு ஹதீஸுக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எடுத்து வச்சால், அந்த வாதங்களின் அடிப்படையில குர்ஆனை பார்த்தா குறைஞ்சது 200 வசனங்களையாவது நிராகரிக்க வேண்டியவர் குர்ஆன். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தகர்க்கக்கூடிய ஆபத்தான ஒரு பிரச்சனை. எனவே இந்த கொள்கை ஆபத்தானது என்பதை நாங்கள் புரிஞ்சு, இது முழுமையா மனசுல இருக்காது, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட மோசமா மனசுல இருக்காது. ஒரு பேசிக்க புரிஞ்சு கொள்ளலாம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுது மறுக்கக்கூடியவர்கள் ஒரு ஆபத்தான வழிகட்ட மக்கள் மத்தியில் விதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இதன் முடிவு குர்ஆனையும் நிராகரிக்கக்கூடிய மக்களை உருவாக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா குர்ஆன் மீது சந்தேகப்படக்கூடிய மக்களை உருவாக்கும் எங்களோட அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நேரம் நல்ல தாமதிச்சு நமக்கு இந்த தொழுதும் லேட் ஆயிடுச்சு. இந்த சகருக்குரிய நேரம் கிட்டத்தட்ட ஒன்னேகா மஞ்சள் அளவுல தான் சாகக்கூடிய நேரம் இருக்குது. இன்ஷால்லா இன்றைய இந்த உரையை நாங்க இதோட சுருக்கிக் கொள்வோம். இதோட தொடர்பாக இன்னும் நிறைய இந்த இதுல எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடைகள் இன்ஷால்லா நாளை இதுல பார்ப்போம். இதுக்கு மேல நான் நினைக்கிறேன் ஹதீஸ்களை நம்ம உதாரணத்துக்கு எடுக்க வேண்டியதில்லை, ஏனைய பகுதிக்கு நாங்க செல்லலாம். இது எதுக்கு உதாரணம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னா, பேசும்போது அந்த பேச்சில நம்ம பேச்சு கவர்ச்சி இல்ல, அந்த வாதங்களை கேட்கும் போது பாமர மனுஷனுக்கு பெரிய நியாயமான வாதம், அறிவுபூர்வமான வாதம்ங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஆதாரங்களோட ஒப்பிட்டு பாக்குற போது அடி முட்டாள்தனமான வாதங்களாக அது இருப்பதை நான் புரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டேன்னா, நம்ம சும்மா நிறுத்தி பார்க்கலாம். இந்த ஹதீஸ் புகாரி இமாம் சொல்லி இருக்கிறார், ஹதீஸ் கலையில இமாமமாக அவர் இருந்திருக்கிறார், முஸ்லீம் இமாம் இந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறார், அவர் ஹதீஸ் கலையில ரெண்டாம் கட்ட நிலையில் இருந்திருக்கிறார். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிருக்காங்க, அவர் புகாரிக்கே ஆசிரியராக இருந்திருக்கிறார். இந்த மாதிரி பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸ சஹீன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீச வழிய மறுத்தவர்கள் வழிநடர்கள் கடந்த காலத்துல வரக்கூடிய அறிஞர்களை சுட்டி காட்டிருக்கிறாங்க. டிஜேயா புகாரியான்னு கேட்டா எங்களுக்கு புகாரி 1000 மேல நடவும். ஏன்னா இந்த மக்களுக்கு இவரை பத்தி இவர்கள் இதுலதான் கேட்டிருக்காங்க, புகாரி மாமல அறிவை அவங்க பார்க்கல, அதனால இது பெருசா தெரியும். நமக்கு பாதுகாப்பு எது? பிஜேயா புகாரி மாமான்னு கேட்டா எங்களுக்கு புகாரி மாமல நூத்துக்குன்னு நம்பிக்கை இருக்குது. பிஜேயா முஸ்லிம் இமாமான்னு கேட்டா எங்களுக்கு முஸ்லீம் இமாம நூத்துக்குன்னு நம்பிக்கை இருக்குது. பிஜேயா அகமது பின் ஹம்பலான்னு கேட்டா எங்களுக்கு அகமது பின் ஹம்பல் நூற்றுக்குன்னு நம்பிக்கை இருக்குது. எனவே இவர் எங்கேயோ ஒரு இடத்துல கோளாறு விட்டுட்டு வர்றார். அவர் அந்த கோளாறுனால நாங்க ஈமான் எழுந்துடக்கூடாது, இது காலாகாலமாக ஆதாரபூர்வமாக பதிவுகளோட வந்திருக்கிறது என்கிற அடிப்படையில சிந்திச்சாவது நாங்க இந்த வழிகட்டில இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி வேணும். எல்லாம் அல்லாஹ்வுடைய சனவுத்தால இது போன்ற வழிகளில் எங்களை பாதுகாப்பதோடு யாரெல்லாம் இந்த வழிகாட்டுல போய் இருக்கிறாங்களோ, இதுல யாரெல்லாம் முன்னணியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுத்தால ஹிதாயத்தை கொடுத்து, யாரால இந்த கருத்து பரவப்பட்டிருக்குதோ அவர்கள் மூலமாகவே அல்லாஹ்வுத்தால இந்த கருத்தினுடைய தவறுகளை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு வாய்ப்பை இந்த உம்மத்துக்கு உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் பகவானா அஹமதுல்லா அபி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.